ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय So today we're reading from the glorious Srimad Bhagavatam, fifth canto, entitled, chapter 10, entitled Maharaj Rahugana Mijjada Bharat. And it is text number 3.
Srimad Bhagavatam, Kandam 5, Adhyayam 10, Adhyayatin Talaitu, Bharatarakkum Manna Rahuganarakkum Nigandha Urayadal, Padam 3.
So we'll just read text. We'll just read a few of the texts until we get to the main text. So we'll just which one you have here?
Number three.
Okay. All right. It's, this part of the Bhagavatam is prose. It's not verses. So tests our Sanskrit ability here. So please repeat after me. Ata.
Ta.
Ishvara. Vachaha. Sopalambam. Upakarnyopaya Turiyach Chankita Manasas Tam Vidyapayam Babuvuhu Atata Ishwara Vachaha Sopa. It's not a verse. It's a okay. I'll just repeat the verse, and then you can repeat after. Ata ta Ishvara vacha sopalambam upakarnyopaya turiyach chankita manasastam vigyapayam babhuvuhu. How are we going to do this? Can you just repeat after me then? We'll do it that way. Atata Ishvara Vachaha.
Atata Ishvara Vachaha.
Sopalambam.
Sopalambam.
Upakarnyopaya.
Upakarnyopaya.
Turiyach.
Turiyach.
Chankita.
Chankita.
Manasastam.
Manasastam.
Vigyapayam.
Vigyapayam.
Babhuvuhu.
Babhuvuhu.
Somebody else? You repeat.
Atata Ishvara Vachaha.
Atata Ishvara Vachaha.
Sopalambam Upakanyopaya.
Sopalambam Upakanyopaya.
Turiyaj.
Turiyaj.
Shankita Manasas.
Shankita Manasas.
Tang Vigyapayang Babuhu.
That's it. Nobody else going to try?
Atata Ishvara Vachaha.
Atata Ishvara Vachaha.
Sopalambam Upakanyopaya.
Sopalambam Upakanyopaya.
Turiyach.
Turiyach.
Shankita Manasas.
Shankita Manasas.
Tam Vigyapayam
Babuhu. Tam Vigyapayam Babuhu.
Ladies?
Atata Ishvara Vachaha.
Atata Ishvara Vachaha.
Sopalambam Upakanyopaya.
Sopalambam Upakanyopaya.
Turiyaj.
Shankita Manasas.
Shankita Manasas.
Vidyapayam
Babuhu.
Tam Vidyapayam Babuhu.
Please repeat after me. Ata.
Ata.
Thus.
Yes.
Te.
Te.
They.
They.
The carriers of the palanquin.
The carriers of the palanquin.
Ishvaravachaha.
Ishvaravachaha.
The words of the Master.
The words of the Master.
King Rahugana.
King Rahugana.
Sa upalambam.
Sa upalambam.
With reproach.
With reproach.
Upakarnya.
Upakarnya.
Hearing. Upaya,
upaya,
the means.
The means.
Turiyat,
turiyat,
from the fourth one.
From the fourth one.
Sankita manasa,
sankita manasa,
whose minds were afraid.
Whose minds were afraid.
Tam,
tam,
him,
him,
the king.
The king.
Vinyapayam,
vinyapayam,
babhuvuhu, informed. Translation by Srila Prabhupada. When the palanquin carriers heard the threatening words of Maharaj Rahugana, they became very afraid of his punishment and began to speak to him as follows.
Maharaja Rahuganil Kadindurainai Keta Pallakku Thookigal Avar Alikum Dandanainai Ninaithu Mikka Acham Kondu Avaridam Koora Thodanginar.
Please repeat after me. When the palanquin carriers
heard the threatening words
of Maharaj Rahugana,
they became very afraid
of his punishment
and began to speak as follows.
Purport by Srila Prabhupada. According to political science, a king sometimes tries to pacify his subordinates, sometimes chastises them, sometimes derides them, and sometimes rewards them. In this way, the king rules his subordinates. The bearers of the palanquin could understand that the king was angry and that he would chastise them.
அரசியல் நிலைப்படி ஒரு மன்னன் சில சமயம் தன் கீழ்ப்பணிபுரிவோரை சமாதானம் செய்கின்றான், தண்டிக்கின்றான், தாழ்த்துகிறான், சில சமயம் போற்றி பரிசளிக்கிறான். பல்லக்கு தூக்கிகள் மன்னன் சிரம் கொண்டிருக்கிறார், அதனால் தம்மை தண்டிக்க கூடும் என்று புரிந்து
கொண்டனர். ஓ லார்ட், please note that we are not at all negligent in discharging our duties. We have been faithfully carrying this palanquin according to your desire. But this man, who has been recently engaged to work with us, cannot walk very swiftly. Therefore, we are not able to carry the palanquin with him.
சூதரர்கள் ஆனால் மானோட வரதரோ ஒரு உயர்ந்த அந்தனர், சிறந்த பக்தரும் ஆவார். சூதரர்கள் பிற உயிர்களின் மீது கருணை காட்டுவதில்லை, ஆனால் ஒரு வைணவன் சூதரனைப் போல் நடக்க முடியாது. ஒரு சூதரனும் அந்தன வைணவனும் இணைந்தால் அவர்களது செயல் நிச்சயம் சீராக இருக்காது. பல்லக்கை தூக்கும் சூதரர்கள் வழியில் உள்ள இரும்புகளை பற்றி கவலைப்பட மாட்டார், அதனால் பரதரோ அச்சூதரர்களை போன்று செயல்பட முடியாது. அதனால் இடையூறு நேர்ந்தது.
You read the purport? You just read the purport or the verse? I think you read the purport, right?
I
could tell you read the purport, yeah. I'll read the purport now. Okay, no problem. The other palanquin carriers were Shudras, whereas Jadabharat was not only a high caste Brahmana, but also a great devotee. Shudras do not sympathize with other living beings, but a Vaishnava cannot act like a Shudra. Whenever a Shudra and a Brahmana Vaishnava are combined, there will certainly be imbalance in the execution of duties. The Shudras were walking with their palanquin without at all caring for the ants on the ground, but Jadabharat could not act like a Shudra, and therefore difficulty arose. Okay, now verse number 5. King Rahugana could understand the speeches given by the carriers, who were afraid of being punished. He could also understand that simply due to the fault of one person, the palanquin was not being carried properly. Knowing this perfectly well and hearing their appeal, he became a little angry. Although he was very advanced in political science and was very experienced, his anger arose due to his inborn nature as a king. Actually, King Rahugana's mind was covered by the mode of passion, and he therefore spoke as follows to Jadabharat, whose Brahman effulgence was not clearly visible, being covered like the fire covered by ashes. I'll also read the purport, and then you can do the same, okay? Purport: the distinction between Rajaguna and Sattvaguna is explained in this verse. Although the king was very upright and advanced in political science and governmental management, he was nonetheless in the mode of passion, and therefore, due to a slight agitation, he became angry. Jadabharat, despite all kinds of injustice endured because of his deaf and dumb display, remained silent by the strength of his spiritual advancement. Nonetheless, his Brahma Tejaha, his Brahman effulgence, was indistinctly visible in his person. So read the verse in the purport.
தண்டனை காலவோம் என்று அஞ்சிய பல்லத்து தூக்கிகளின் வார்த்தைகளை மன்னர் ரகுவரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு மனிதன் செய்யும் தவறினால் பல்லக்கு சீராக சுமக்கப்படவில்லை என்பதையும் அவர் அறிந்தார். இதனை நன்கு அறிந்து கொண்டதனாலும் அவர்களது வேண்டுகோளை கேட்டதினாலும் அவரது சினம் சிறிது தணிந்தது. அவர் அரசியல் முதிர்ச்சி பெற்றவர், நல்ல அனுபவசாலியும் ஆவார். உண்மையில் மன்னர் ரகுவரனின் மனம் அஜோகுணத்தினால் மூடப்பட்டிருந்தது. ஆகையினால் சாம்பலினால் மூடப்பட்டிருக்கும் நெருப்பு போன்று பரதரின் பிரம்மஜோதியும் தெளிவாக தெரியாததினால் அவரிடம் மன்னர் பின்வருமாறு கூற ஆரம்பித்தார். ஒருவரை ரஜோகுணத்திற்கும் சத்வகுணத்திற்கும் இடையில் இருக்கும் வேறுபாடு இச்சோகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் அரசியல் அறிவிலும் அரசு நிர்வாகத்திலும் தேர்ச்சி பெற்றவராகவும் முன்னேறியதாகவும் இருந்த போதிலும் அவர் ரஜோகுணம் உடையவராதலினால் சிறு கிளர்ச்சியினால் கூட அவர் சினமடைந்து விடுவார். தனது செவிட்டு ஊமை நடிப்பினால் பரதர் பல்வேறு அநீதிகளுக்கு ஆளான போதிலும் கூட அவர் ஆன்மீகத்தில் பெற்றிருந்த வளர்ச்சியின் வலிமையினால் அமைதியுடனேயே இருந்தார். இருந்தும் அவரது தெய்வீக கலையும் அவரிடம் பிறருக்கு தெளிவாக
Okay, now the last verse, number 6. King Rahugana told Jadabharat, "How troublesome this is, my dear brother." Turn off your phones, please. "You certainly appear to be very fatigued because you have carried this palanquin alone without assistance for a long time and for a long distance. Besides that, due to your old age, you have become greatly troubled. My dear friend, I see that you are not very firm, nor very strong and stout. Aren't your fellow carriers cooperating with you?" In this way, the king criticized Jadabharat with sarcastic words. Yet despite being criticized in this way, Jadabharat had no bodily conception of the situation. He knew that he was not the body, for he had attained his spiritual identity. He was neither fat, lean, nor thin, nor did he have anything to do with a lump of matter, a combination of the five gross and subtle, three subtle elements. He had nothing to do with the material body and its two hands and legs. In other words, he had completely realized his spiritual identity, aham brahmasmi. He was therefore unaffected by this sarcastic criticism from the king. Without saying anything, he continued carrying the palanquin as before. Purport by Srila Prabhupada. Jadabharat was completely liberated. He did not even care when the dacoits attempted to kill his body. He knew that he certainly was not the body. Even if the body were killed, he would not have cared, for he was thoroughly convinced of the proposition found in Bhagavad Gita 2:20, Nahanyate Hanyamane Sharire. He knew that he could not be killed even if his body were killed. Although he did not protest, the Supreme Personality of Godhead in his agent could not tolerate the injustice of the dacoits. Therefore, he was saved by the mercy of Krishna, and the dacoits were killed. In this case, while carrying the palanquin, he also knew that he was not the body. This body was not very strong and stout, in sound condition, and quite competent to carry the palanquin. Due to his being freed from the bodily conception, the sarcastic words of the king did not at all affect him. The body is created according to one's karma, and material nature supplies the ingredients for the development of a certain type of body. The soul the body covers is different from the bodily construction. Therefore, anything favorable or mischievous done to the body does not affect the spirit soul. The Vedic injunction is Asanguhi Ayam Purushaha. The spirit soul is always unaffected by material arrangements. Okay.
மானுட பரதரிடம் மன்னர் ரகுதரன் கூறினார், எத்தனை துன்பகரமானது இது! எனது சகோதரனே, நீ மிகவும் கலைப்படைந்திருக்கிறாய். ஏனென்றால் நீ யாருடைய துணையும் இன்றி நீண்ட நேரமாக இந்த பல்லக்கை தனியே சுமந்து வந்திருக்கிறாய். மேலும் உனது முதலையினால் நீ மிகவும் இடர்படுகின்றாய். அன்பு நண்பனே, வலிமை உடையவனாக உறுதி திடகாத்திரம் உடையவனாக நீ எனக்கு தோன்றவில்லை. உடன் வரும் பல்லக்கு தூக்கிகள் உனக்கு ஒத்துழைப்பு தருவதில்லையா? இவ்வாறு மன்னன் மானுட பரதரை கேலியான பேச்சுகளினால் வினவினார். இவ்வாறு விமர்சிக்கப்பட்ட போதிலும் அச்சூழ்நிலையில் உலகியர் கருத்து ஜனபரதரிடம் கிஞ்சிற்றும் இல்லை. அவர் தனது ஆன்மீக நிலையில் எழுதியிருந்தமையினால் அவர்தான் இந்த உடல் அல்ல, அவர் இந்த உடல் அல்ல என்பதை நன்கறிவார். தோற்றத்தில் பருவனாகவோ மெலிந்தவராகவோ இல்லை. பஞ்சபூதங்கள் மற்றும் மூன்று நுண்பொருட்களினாலான இந்த பரு உடலில் அவர் செய்ய வேண்டியதும் எதுவும் இல்லை. உடலோடு இணைந்திருக்கும் இரு கரங்கள் இரு கால்களுடனும் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அவர் முற்றிலும் தனது ஆன்மீக நிலையை உணர்ந்தவராக விளங்கினார். அகம் பிரம்மாஸ்மி. ஆகையினால் மன்னர் செய்த கேலியான விமர்சத்தினால் அவர் பாதிக்கப்படவில்லை. அவர் எதுவும் பதில் கூறாது முன்பு போலவே பல்லக்கை தொடர்ந்து சுமந்தார். பொருளுரை: மானுட பரதர் முற்றிலும் விடுதலை பெற்றவராவார். கொள்ளையர்கள் தன்னை கொல்ல முயன்ற பொழுதோ அவர் கவலைப்படவில்லை. அவர் தான் இந்த உடல் அல்ல என்பதை மிகவும் நன்றாக அறிந்தவராவார். உடல் கொல்லப்பட்ட போதிலும் கூட அவர் கவலைப்பட மாட்டார். பகவத்கீதையின் சத்திய வார்த்தைக்கு அவர் முற்றிலும் உடன்படுபவராவார். நகன்யதே அந்நியமான சரீரே. தனது உடல் கொல்லப்பட்ட போதிலும் தான் கொல்லப்படுவதில்லை என்பதை அவர் நன்கறிவார். அவர் எதிர்ப்பு தெரிவிக்காத போதிலும் முழு முதற் கடவுளின் தூதர் அவர் கொள்ளையர்களால் அநீதிக்கு ஆளாவது கண்டு பொறுத்துக் கொண்டிருக்கவில்லை. எனவே கொள்ளையர்கள் அழிக்கப்பட்டு கிருஷ்ணரின் கருணையினால் அவர் காப்பாற்றப்பட்டார். இப்போது இந்த பல்லக்கை சுமந்து கொண்டு செல்லும்போது கூட அவர் தான் இந்த உடல் அல்ல என்பதை மிகவும் நன்றாக அறிந்திருந்தார். இந்த உடல் உறுதியும் வலிமையும் திருடகாத்திரமும் கொண்டு பல்லக்கை தூக்குவதற்கும் தகுதியுடையதாகவே இருந்தது. உடற்கருத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றிருந்த காரணத்தினால் மன்னரின் கேலி பேச்சுகள் அவரை ஒன்றும் பாதிக்கவில்லை. இவ்வுடலானது ஒருவனது கர்ம வினையின்றி இயற்கை வழங்கும் பொருட்களினால் ஒரு குறிப்பிட்ட உடலாக உருவெறுகிறது. உடலால் மூடப்பட்டிருக்கும் ஆத்மாவானது உடலின் உருவாக்கத்திலிருந்து முற்றிலும் வேறுபாடுடையதாகும். ஆகையினால் உடலுக்கு இழைக்கப்படும் சாதக பாதகங்களினால் ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை. அசாங்கோஹி அயம் புருஷஹ என்பது வேதக் கட்டளையாகும். இதன் பொருள், ஆத்மாவானது பௌதீக ஏற்பாடுகளினால் எப்போதும் பாதிக்கப்படுவதில்லை என்பதாகும்.
மம ஜானதி மரந்தாசிய ஜானஞ்சனா ஷலாகய சக்ஷுரன் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. Like one to the darkest, the biggest of my spiritual master, open my eyes to the pure side of knowledge, I offer my respectful obeisances unto him. So in this section of the Bhagavatam, in these verses, we see a difference. What is the difference between a king and a Brahmin?
நம்ம இப்ப வரக்கூடிய இந்த பதங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு ராஜாவுக்கும் ஒரு பிராமணனுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றத பார்க்கிறோம்.
As explained in the beginning of the Mahabharata, there was one interaction between a Brahmin and a king. The Brahmin came to get charity to pay his guru dakshin.
Mahabharata la merkol or sambhavam irukku, or brahmanan vande or raja kitta vande daanam vaangradhu vanda.
He came to get the earrings. He came to get the earrings from the queen.
அவர் வந்து ராணி கிட்ட இருக்கக்கூடிய அவங்க காதல போட்டிருக்கக்கூடிய அந்த காதணிகளை வந்து பெறத்துக்கு வந்த.
So when he came, the king said, sure, you can have, you just go into the room and get the, go ask my the queen and to get the earrings and she'll give them to you.
அவர் வந்து சொன்ன ராணி கிட்ட போய் கேளுங்க, அவங்க காதல போட்டிருக்க கமலை வந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
But when the Brahmin went into the room, he couldn't see the queen. And so he thought the king was joking with him and he came out and he was a little angry. So then the king said, well, the queen is a very chaste lady and she can only be seen by people who are pure. Perhaps you have become impure in some way.
அவர் சொன்ன ராஜா சொன்னார், அந்த ராணி வந்து அவர் யாராவது அந்த ராணியை பார்க்க முடியும் அப்படின்னா மிகவும் தூய்மையாக இருக்கக்கூடியவங்க, அவங்க கற்பில் சிறந்தவர்கள், தூய்மையாக இருக்கிறவங்க தான் அவர் பார்க்க முடியும். வேணும் நீங்க தான் உங்களுடைய மனதில் கலங்கம் ஏற்பட்டிருக்கு நினைக்கிறாங்க, அவரை பார்க்க முடியல அப்படின்னு.
And then the Brahmin was thinking for a while and he recalled, yes, he had eaten some cow dung and he forgot to clean himself afterwards. You have to, you know, wash your hands. So he forgot to become pure after, so he thought that's the reason. So then he cleaned himself and when he went into the room, then he could see the queen and she gave him the earrings. So then the king wanted to, you know, he had a guest, so he offered the Brahmin some food. But then when the food was cold and when the Brahmin was eating it, he found some hair in it. And he began to get angry. He spoke harshly towards the king. And he cursed the king. I mean, how you can offer somebody food that's got hair in it? And the king, he became very defensive and he started arguing back and he cursed the Brahmin in return. But then on investigation, they found that actually the lady had not tied her hair when she was cooking, and actually there was hair in the food. So this is the reason, if anybody asks why women should keep their hair tied, because whenever there is any puja being done, or any, with puja means also cooking, if your hair is loose, then it could fall in the puja paraphernalia, or it could fall in the food, and then everything becomes contaminated. So always, and men also, they have the shikha tied.
That's சமைக்கிற பொருட்கள் வந்து விழுந்து அதை வந்து அசுத்தப்படுத்திடும். அதே மாதிரி ஆண்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடுமையை வந்து நல்லா கட்டிவிடும்.
So then a discussion took place about the nature, the difference between a brahmana and the king, because the brahmana had cursed the king and then the king counter cursed the brahmin.
So the brahmana vandu and the raja paathu samichar matrum and the raja vandu marubadi and the brahmana paathu samichar. So in the brahmana matrum and the raja kadai adukku gunangal enna nadu patti oru kelvi erpadudhu.
So the brahmin said, your curse has no effect because you a curse has to be based upon the truth.
அந்த பிராமணர் சொன்னார், நீ சபிச்சது வந்து ஒரு பலனும் அளிக்காது, ஏன்னா வந்து நீ ஒரு நீ சபிக்கிற அப்படின்னா அது வந்து உண்மையை அடிப்படையாக கொண்டதா இருக்கணும்.
So you cursed me on something which is false, therefore your curse has no effect.
நீ வந்து ஒரு பொய்யான விஷயத்துக்கோசம் என்ன சபிச்ச, அதனால உன்னுடைய சாபம் வந்து பலிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார்.
So then the king said, well then you remove the curse, your curse. Well the king asked him then to remove your curse.
அப்புறம் அந்த ராஜா வந்து கேட்டார், உங்களுடைய சாபத்திலிருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்.
And he said, well, I can't remove the curse, but I'll make it so that it only has a very short duration. And but then the Brahman asked the king, you should, you know, you should become pacified. So then the king explained, he says that you Brahmins, you're very hard on the outside, but very soft on the inside.
அதுக்கப்புறம் ராஜா சொன்னார், நீங்க பிராமணர்களா இருக்கக்கூடிய வெளிப்புறத்துல வந்து ரொம்ப கனமா இருக்க மாதிரி இருக்கீங்க, ஆனா உள் மனதில இருந்து நீங்க ரொம்ப மிருதுவா இருக்கீங்க.
But the kings, they appear to be very soft on the outside, but they're very hard on the inside.
ஆனா இந்த ராஜாவா இருக்கக்கூடியவங்க வெளிப்புறத்துல பார்க்கும்போது ரொம்ப மிருதுவா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா உள் மனதில் ரொம்ப கனம் கொண்டவர்களா இருக்காங்க.
Because they have to always be very diplomatic.
ஏனா அவங்க வந்து கொஞ்சம் கவடம் அந்த மாதிரியான வித்தைகள் எல்லாம் கையாளணும்.
Like when Krishna came to the final stage just before the battle, Krishna went from Upaplavya to Hastinapur.
Krishna வந்து உபப்ளவியால இருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். அந்த போர் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி.
So Duryodhan tried to pull the same trick on him that he did on I would think that in Bhakti Vikas's home temple that nobody would have their phones going. He always chastises in every other temple if somebody's phone is going. How in his own home temple people bring phones into the temple?
Who Maharajoda koil inga Maharajiga mer paravai pandra koil la enga upanayam kuduthalo phone yara pannana Maharajoda pesittuvar.
They should be paying a fine. Next phone that goes off, they're paying a fine. They're going to supply 1 kg of ghee to the deities for the feast. So anyway, Duryodhan tried to apply the same tactics on Krishna that he had applied on Shalya.
So Duryodhan vandu Shalya kitta enna maadhiriya tandrangal pananum adhe maadhiri tandrangal vandu Krishna kittiyum avan paathom.
So when Shalya was coming, he Duryodhan he had like all the rest stops and all kinds of food was supplied to him and nice ladies to take care of him, but didn't say who it was. And then finally when Duryodhan came, he said, whoever, he assumed it was Yudhisthira, whoever has done this for me, I will be on his side. Duryodhan supplied all kinds of, because when Shalya was coming, Duryodhan supplied all kinds of nice food and you know, places to stay, you know, rest stops like that. And then this way he, by diplomatic behavior, he won over Shalya. Because Shalya didn't know that it was Duryodhan. Because obviously, you know, the Pandavas are his nephews.
So in the Shalya vandha bodhu Duryodhana vandha romba siranda unavu appra aragiya pengal matrum irukkiradhu ella ellavidhamana erpadum siranda unavila pannar. So adan moolama Shalya vandha than pakkam vandhu thirupindrar. Ana appa Shalya theriyadhu yaar indha ella erpadiyum pannadhu abindrathu.
So the same thing that Duryodhana tried to do with Krishna, with very very sweet diplomatic words, he was, you know, speaking very sweetly to Krishna, and then he invited him for lunch. Please come and have, you know, to my home for food and this, like that, you know. And this was just very, this honey was dripping from his mouth.
So Duryodhana vandu nalla theruga romba alaga romba pramanama Krishna kitta pesi kaisaya neenga vandu madhiya unavukku vaanga appadi romba kapadathanamana murayella kaiyaandu Krishna vandu tan pakkathil irukkuradhu meesi pannu.
But Krishna said no, he refused. Because people only eat for two reasons. If they're hungry, or if the food is offered with love. I'm not hungry, and you don't love me. If you hate the Pandavas, you hate me. So I'm going to go eat with Vidura. So that was on the first day, Duryodhana was showing his sweet side. So on the next day, however, he showed the other side of a Kshatriya. He tried to kidnap Krishna. And then there was a big fight. So that's what it means. On the outside, very soft. On the inside, very hard. Whereas Brahmins are the opposite. Appear hard on the outside, but very soft on the inside. In fact, just before Krishna had gone to Hastinapur, the Maharaj Virata, after the Pandavas had finished their 1 year in hiding, everybody came, all their allies, and so Maharaj Virata, he sent his guru, the Raj Guru, as an ambassador to Hastinapur.
So Virata Maharaj vandu avar vandu tannudaiya guru vandu Hastinapurukku kamichar andha samayathila.
And so the ambassador just began speaking right to the point.
So avar vandu thoodura vandha par vandu pathinga appadina neradiya enna vishayatha pesa vandaro adhu nera pesuvar.
And Bhishma Dev said, "You are speaking in very pointed words. You must be a Brahmin."
அப்போ வந்து பீஷ்மதேவர் வந்து சொன்னார், நீ வந்து இவ்வளவு நுணுக்கத்தோட அப்படியே குறிப்பா விஷயத்தை ரொம்ப தெளிவா பேசுற, நீ கண்டிப்பா பிராமணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தூதுவர் பார்த்து சொன்னார்.
So sometimes people have this idea that Brahmins are, I've heard all kinds of things that, or because the person is incompetent, or he must be a Brahmin, or he, you know, they gave so many things, or that only Brahmins only speak very sweetly in this. No, Brahmins are very competent and they speak right to the point.
சில பேர் நிறைய பேர் வந்து பிராமணர்கள் வந்து நேரம் பண்ணுவாங்க, அவங்க எதுக்கு உபயோகம் இல்லை காட்டுறாங்க, அவங்க சரியா பேசுறது. ஆனா அது கிடையாது, உண்மை. அவங்க மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அவங்களுக்கு சரியா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு என்ன பேசணும் அது தெளிவா பேசுவாங்க.
Because an actual Brahmin is fearless.
உண்மையான பிராமணன்ற யார் அப்படின்னா எதுக்கும் பயப்பட மாட்டான்.
As it says in the Bhagavad Gita, my devotees are fearless.
பகவத் கீதையில சொல்ற மாதிரி என்னுடைய பக்தர்கள் வந்து எந்த விதத்திலையும் பயப்படாதவன்னு சொல்லி சொல்றாரு.
And also we see in the pastime when Lord Chaitanya was, when he went into Samadhi and the Patans came. So there was, Lord Chaitanya had several devotees with him, he had about 8 or 10 devotees with him. So the Patans thought that they had poisoned Lord Chaitanya and that they were dacoits. They thought they were dacoits and they had poisoned Lord Chaitanya. So everybody became afraid, all the devotees became afraid, except for the two Brahmins, especially the Maharashtrian Brahmin. He was not at all afraid. The Maharashtrian Brahmin. The Patans, they're fierce warriors, they're armed to the teeth, and he was unarmed, still he was challenging them.
And ஆனாலுமே இந்த பிராமணர்கள் வந்து பயப்படவே இல்லை அவங்க கண்டு.
So that's why, you know, so that's why it means when somebody, the devotee is fearless, he's not afraid.
So the bhaktar vandha adha epovume vandha endha vidhamana bayam illama irukkar.
So another thing about this is in this verse we see that of course devotees, we're taught, you know, we're not the body, we're not the, you know, we know all this philosophy, but if somebody starts criticizing us or speaking very sharply to us or in a sarcastic way, we get upset.
You know, we are கேக்குறோம் பக்தர் வந்து நம்ம உடல் இல்ல நம்ம ஆத்மா அப்படிலாம் கேக்குறோம். ஆனா அதே சமயத்துல யாராவது ரொம்ப கூர்மையான வார்த்தைகளை கொண்டும் மற்றும் ஒரு மறைமுகமாக ஏளனம் பண்ணாங்க அப்படின்னா அப்ப வந்து நம்மளுக்கு வந்து உடனடியாக நம்ம வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிடும். ரொம்ப நம்மளுக்கு மனம் வருத்தது கொடுக்குறது.
So even though the king was speaking in a soft way, it was obviously very sarcastic.
அந்த ராஜா வந்து ரொம்ப மிருதுவா பேசுற மாதிரி இருந்தது. ஆனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமா கேலி பண்ணிட்டாரு.
Which is with the whole idea of the sarcasm is to poke somebody.
அந்த மாதிரி ஒரு மாதிரி கேலி பண்ற மாதிரி மறைமுகமா பேசுறாரு. ஒரு உள்ளோகம் என்ன அப்படின்னா குத்தரம் அப்படின்ற மாதிரி எண்ணம், குத்தி பேசுறது மாதிரி எண்ணம்.
So if somebody did that to you, you would get upset. But Jadabharat, he didn't get upset. He didn't know just theoretically that he wasn't the body. He knew it in practice. Because he was a Jivan Mukta. Of course, he had complete remembrance of his previous two lives. He had a previous life as a deer and previous life as the Maharaj Bharat. So what are the symptoms of a Jivan Mukta? In the third canto, Kapila Dev begins to, in the chapter, I think it's chapter 27 or chapter 28, entitled Meditating Upon the Lord of the Heart, he describes symptoms of a Jivan Mukta.
Kapila Dev, Mundral Ganadala, Irotaka Demo, Prada Demo, and Adiyala, Nyavapatra, every Jivan Mukta, every Jan Savar, or Gunangal, and every other video.
He describes how at a certain point that the yogi, he's meditating upon the Lord in the heart and he becomes so intoxicated with love of Krishna that just as an intoxicated person is not aware of whether they're wearing clothing. Sometimes you may have seen somebody who's very intoxicated, some drunk, you know, maybe their pants are half off or they're, you know, they're very disheveled. They're not even aware of it. So in the same way, Kapila explains that somebody who is so infatuated, so much focused on Krishna, that they are not aware of whether or not they're wearing a body.
அந்த யோகியாகப்பட்டவர் என்ன பண்றார் அப்படின்னா முழுமையாக பகவான் மேல ஆழ்ந்திருக்கார், அவரோட சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கார். அது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க வந்து தன்னையே மறந்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து மதுபானத்தை வந்து மிக அதிகமாக எடுத்துருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அவங்க மேல ஆடை போட்டிருக்காங்க, கீழே ஆடை போட்டுருக்காங்க, எல்லாமே அறகுறைவா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து முழுமையா மயங்கி இருக்காங்க. அது போல கபிலதேவர் விளக்குற ஒரு கிருஷ்ணர் மேல முழுமையா தியானிச்சு அவர் அவரிலேயே ஆழ்ந்திருக்கக்கூடியவர் வந்து தனக்கு மேல தான் ஒரு உடல் போல இருக்கும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது.
So you can just imagine in your mind's eye how much focused that he is on Krishna that you're not, if you're not even aware that you have a body or not.
அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் மேல ஆழ்ந்து இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். கிருஷ்ணர் மேல எந்த அளவுக்கு ஆழ்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல, அவங்க வந்து ஒரு உடல் கூட நம்மளுக்கு உடல்ன்ற ஒரு போர்வை நம்மளுக்கு மேல இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியல.
And it's also described in that verse that imagine if you were sitting in the car with somebody in the person and you're driving and then the person who's driving suddenly just loses consciousness.
இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தரோட உட்காந்து போயிட்டு இருக்கீங்க, அவர் காரை ஓடிட்டு இருக்கார். அந்த காரை ஓடிட்டு இருக்கிறவர் வந்து திடீர்னு உணர்வை இழந்துடுறார்.
So then you have to grab the steering wheel. So in that verse, Kapila Dev explains that when the devotee becomes so intoxicated that they forget that they're not even aware of whether or not they have a body, Krishna then has to take charge of that body.
Krishna
has to grab the steering wheel. So he becomes Partha Sarathi in your own body. And he says that, and Kapila explained that this continues. Krishna's control. Krishna now takes charge of your body until the destined activities of that body are completed.
Krishna vandu porupu eduthukkarar edhu varaikum appadina anda udalla nammalku enna enna vidhi vidhikapattirukko enna na kaaryam pananum irukko anda kaaryathala anda udala kondu mudikira varaikum krishna vandu nammala paadhukkarar appo porupu eduthukkarar.
So the destined activities means the prarabdha karma.
நம்மளுக்கு விதிக்கப்பட்ட செயல்கள் அப்படின்னா நம்மளுடைய பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும்.
And in the purport of that verse, Srila Prabhupada, he doesn't use the word prarabdha karma, but he explains it. Of course, there's no fans in this room. There's no fans in this whole ashram, I think, and no fans anywhere. But if you were ever in a place where there's a fan, then you know that when the fan is going. But if you turn the switch off, the fan doesn't come to a screeching halt. The fan keeps turning until eventually the momentum. Can you wake that person up over there? Wake up or stand up. Until the momentum of that fan, slows it down, then it stops.
Srila Prabhupada vandu anda porulaiyila vandu vilakkarar prarabdha karmam nu vandu velipadaiya avaru vandu solrar ana Srila Prabhupada vandu solrar ipo vandu udaharathukku ipo oru nammala inga koyila inga paakranga ingeve minnesari illa illa neenga vandu minnesari upayogapaduthinga paathirundinga appadina ipo vandu ana minnesari odikitte irukku appo switch off pandrom adu switch off panna odane vandu paathina mudanadiya ana minnesari indrathu kedaiyal naan nikkaradhu illa.
So now the body is not existing. The body is continuing on, not because the soul is in it, but because there is karma associated with that body. Karma does not affect the soul. Karma affects only the subtle and gross body.
Karma vandu oruvana inda aatmaku baadhippu yerpaduthum mudiyadhu ana andha sukshma sarirathukkum stoola sarirathukkum baadhippu yerpaduthum karma.
Another example of the prarabdha karma. I don't want to get into a whole class on the prarabdha karma and things like that, but basically there is two different types of karma. There is sanchinta karma and kriyamana karma.
Irandu vidhamana karma irukku, onnu vandu sanchinta karma appuram kriyamana karma appdi solapadudhu.
So kriyamana karma is newly created karma.
Kriyamana karma indrathu nammala pudusa uruvaagikkirathu.
Because karma is not only something from the past.
Now munjanadila panna seyalgalukana vilagal mattume karma endradhu kedaiyadhu.
Otherwise, if karma is always from the past, then you create the fallacy of the infinite regress, that nothing ever happened for the first time.
Now vandu munjanadila panna seyalgalukku vandu karma endradhu irukku appadina adhu maadhiri namba vandu nenachu appadina appo aarambathila edhume kedaiyadhu endra maadhiri oru mudivu vandru.
So you can create new karma.
Illa namba vandu pudhu vidhamana karma uruvaakkalam.
This again in that purport, Srila Prabhupada says, as long as you don't turn the switch back on, then the fan will eventually stop. So turning the switch back on is creating new karma. So now sanchinta karma is divided into two portions. அரப்தா அண்ட் பிரபரப்த கர்ம.
சஞ்சித கர்மான வந்து ரெண்டு விதமான பிரிவுகள் இருக்கு, பிராரப்தா மற்றும் ஆரப்தான்.
If we were to go to the Bay of Bengal,
நீங்க வந்து இந்த வங்காள விரிகுடா அந்த கடலுக்கு போனீங்க அப்படின்னா,
and stick a glass into the water,
நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு
So the amount of the water you have in your glass would be the Prarabdha karma, and the rest of the Bay of Bengal is the Arabdha karma.
நீங்க வந்து பாருங்க அந்த கிளாஸ் இருக்குறது வந்து பிராரப்த கர்மான்னு சொல்லலாம், மீதி அங்க இருக்கக்கூடிய மீதி எல்லாமே வந்து ஆரப்த கர்மான்னு சொல்லலாம், கடல் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம்.
So by the practice of bhakti yoga, by you know, by all the sadhana, all the Arabdha karma is burnt to ashes. Krishna says just like wood is turned into ashes by the action of fire.
இந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்றதன் மூலமாக அந்த ஆரப்த கர்மா எல்லாம் வந்து சாம்பலா போயிடும். எப்படி வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, எப்படி வந்து ஒரு விறக வந்து நம்ம வந்து அடுப்புல போட்டோம் அப்படின்னா, விறக மூட்டினோம் அப்படின்னா எப்படி அது வந்து பஸ்தமாயிடுறதோ, எப்படி அது வந்து எல்லாமே வந்து சாம்பலா போயிடுறதோ, அது மாதிரி.
But the prarabdha karma is not destroyed.
ஆனா பிராரப்த கர்மா வந்து அழிவடையிறது இல்ல.
Because it has already been put into action.
ஏன்னா ஏற்கனவே அந்த பிராரப்த கர்மா செயல்பட ஆரம்பிச்சிடுது.
If you want to have proof of what prarabdha karma is, look in the mirror.
Prarabdha karma vandu eppadi pattadhu appdi neenga vandu therinjikkanum appadina kannadi munadi poi paarga.
What you're seeing in the mirror, that's your prarabdha karma. So Krishna Baladev Vidyabhushan explains in the Govinda Bhashya that bhakti, the process of bhakti of vidya has the power to destroy prarabdha karma, but it does not.
பலதேவ வித்யபுருஷர் தன்னுடைய பாஷ்யத்துல விளக்குற பக்தியினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அது வந்து பிராரப்த கர்மாதே கர்மாவை கூட வந்து அது வந்து அழிச்சிடும். ஆனா அது அப்படி நடக்கிறது இல்ல.
Because if it did, then your body would immediately fall off.
ஏன்னா அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இந்த உடல் உடனடியா உடல் விடுவோம் நம்ம.
And then there would be nobody who would teach the Brahma Vidya.
அப்ப யாருமே பிரம்ம வித்யா சொல்லிக் கொடுக்கறது யாருமே இருக்க மாட்டாங்க.
You see, as soon as you find out about bhakti, if you find out everything, then your body just drops down. Then it's not very practical. Can you imagine that, you know, they're going to have an initiation ceremony, and everybody goes into initiation ceremony, and then and you always hear, oh, your karma gets passed on. To the guru, to the up to the parampara, to Krishna. But if you're also your prarabdha karma was to happen and everybody in the initiation ceremony would just drop dead, so who would want to get initiated next? Who would be doing the initiation? People would be a little bit hesitant, you know, that maybe somebody put something in the purple Kool-Aid, you know, that there is so Brahma Vidya, so bhakti can destroy prarabdha karma, but it does not, because Krishna is a practical person.
So bhakti vandu prarabdha karma thiyum alichidum, ana vandu Krishna vandu romba nadaivarikku ugandha oru navar, avar vandu adha vandu udanadiya avar vandu adhu mari pandradilla. Ipo vandu paathinga appadina ipo vandu indha yosu paarenga, ipo vandu deeksha vaathukku per nadai per varanga, avanga vandu ellarum vandu okkaranga yagyathla, avanga vandu உடனடியாக எல்லாரும் வந்து விடுதலை பெற்றுவாங்க அப்படின்னா எல்லாரும் விடுதலை பெற்று மடிஞ்சிருவாங்க. அப்ப வந்து சில பேர் நினைச்சுவாங்க ஏதோ நடக்குது அதெல்லாம் இவங்க இறந்து போயிடறாங்க நினைப்பாங்க.
But to a person who is on that level, who is not even aware of whether or not they're wearing a body, it doesn't matter to them.
So இப்ப வந்து உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க நம்ம இந்த உடல் போர்த்தப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரியாதவங்க அவங்க வந்து இதை பத்தி எதுவும் கவலைப்படுறதே கிடையாது.
It's like if you go into the ashram, or if you have a child, you see somebody who's sleeping, you see their body, but that person may be dreaming that they're, you know, that they're riding on an elephant or they're doing so many different things. You only see their body, but they're somewhere else.
நாம வந்து போறோம் ஒரு இடத்துக்கு போறோம் பாக்குறோம், ஒரு சின்ன பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், நாம வந்து அவன் உடலை தான் பாக்குறோம். ஆனா அந்த பையனுடைய நிலையை பார்த்தே அப்படின்னா அவன் கனல வந்து எங்கேயோ வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கான், எங்கேயோ போயிட்டு இருக்கான், அவன் வேற காலேஜ் பண்ணிட்டு இருக்கான்.
And it's explained here. Krishna also gives a very clear explanation of it in the sixth canto, in the sixth chapter of the Bhagavad Gita.
Krishna rom Bhagavad Gita inude 6th adhyayathla romba theliva vilakkara
in the verses 6, it's chapter 6 verses 20 to 23.
ஆறாவது அத்தியாயத்துல பதம் 20-23 வரைக்கும் கிருஷ்ணர் விளக்குறார்.
In this stage of perfection called trance or samadhi, one's mind is completely restrained from material mental activities by practice of yoga. This perfection is characterized by one's ability to see the self by the pure mind and to relish and rejoice in the self. In that joyous state, one is situated in boundless transcendental happiness, realized through transcendental senses. Established thus, one never departs from the truth. And upon gaining this, he thinks there is no greater gain. Being situated in such a position, one is never shaken, even in the midst of greatest difficulty. This indeed is actual freedom from all miseries arising from material contact. So read that verse.
சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களில் இருந்து முழுமையாக விளக்கப்படுகிறது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வழுவதில்லை, இதைவிட உயர்ந்த லாபம் ஏதுமில்லை என்று நினைக்கிறான். அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும்.
So in this these verses, Krishna explains that once a person actually realizes their self, and of course with Krishna, they realize Krishna, you also realize yourself, not theoretically, but when you're actually able to see that, then you become totally free from any bodily designation, because you're no longer focusing on the body. I was just reading in the Vedanta Sutra recently, where it describes, it's a quote from, I think, the Varaha Purana, that in Jagrati, when you're awake, the consciousness is focused in your eyes. In Swapna, it's in your throat, and in Susupti, in the heart. So the point being, in Jagrati, it's focused in the eyes. It means you're looking out. You're looking out. Your back is turned to Krishna, and you're looking out. It's a virtual machine, right? Everybody understands virtual reality? This is a virtual reality machine. We are thinking that this is all real because we're looking out through the eyes. And we're thinking this is all reality, everything around us. Our eyes, our sense, but mostly through our eyes. With our back towards Krishna. And everything we see presented, that's what we think is real. But if you're not looking at that, if you're looking at Krishna instead, then you don't care what happens to your body. Yeah, you understand.
ஜாகிரதி அப்படின்ற நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து உணர்வு வந்து நம்ம எல்லாத்தையும் வெளிப்புற கண்களை கொண்டு எல்லாத்தையுமே பார்க்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளால வந்து எல்லாத்தையும் வெளிப்புற கண்களை கொண்டு பார்க்கணும். ஆனால் வந்து உயர்வு பெற்ற நிலையில, தன்னை உணர்ந்த நிலையில, எதை பற்றி நம்ம வந்து எல்லாத்துலையுமே கிருஷ்ணன் தான் நம்ம பார்க்கணும், கிருஷ்ணர் தான் எல்லாத்துலையும் பார்க்கணும். அப்போ வந்து நம்ம வந்து இந்த உடலை சார்ந்து நம்ம வந்து செயல்கள் பண்றது இல்லை.
To give an example, a simile. Suppose you are watching a television program, a very engrossing television program.
இப்போ வந்து ரொம்ப ஒரு இன்பகரமான ரொம்ப ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
Maybe a program was showing a horror movie.
இப்போ வந்து ஒரு ரொம்ப பயத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் நம்ம.
Which is very frightening.
ரொம்ப பெரிய அளவுல பயம் ஏற்படுத்தும் அதை பார்த்தாலே.
And by watching it you become frightened.
அதை பார்க்கிறது மூலமா நம்ம பயந்து போயிடுவோம்.
But if you just left the room and went into some other room, you went outside and you started, you know, playing or doing something else, after a while, you wouldn't be thinking about that horror movie anymore.
நீங்க வந்து அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய படத்தை பத்தி நீங்க நினைக்க மாட்டீங்க.
But the television station is still, sending out that horror movie. The horror movie is still playing, but you're just not watching it anymore. Because you're not watching it. You're not focusing your attention on it. So we... Go ahead. So, karma, as I was explaining, only affects the subtle and gross body. So if we are focused on the subtle and gross body, then we experience karma. If we're not focused on the subtle and gross body, it means if we're focused on Krishna and our real self, then we're not affected. That's why Krishna says here, being situated in such a position, one is never shaken, even in the midst of greatest difficulty. This is actual freedom from all miseries arising from material contact. So as long as we focus on our subtle and gross body, then there'll be problems. Sometimes devotees, people think, I'm a devotee, why did this happen to me? I'm a devotee. Krishna, he can change my karma. Why didn't Krishna change my karma? People think that way. How could that have happened? He's such a nice devotee. Krishna says in the Bhagavad Gita, just surrender unto me and I'll protect you. But what does the meaning? Krishna will protect us from having to take birth again. He'll protect our spiritual life. Because it says here, actual freedom from the miseries arising from material contact. Krishna consciousness doesn't stop any bad things from happening to us, because that's the karma which happens to our subtle and gross body. Krishna consciousness, what it does is stops us from identifying with that which is suffering. We're all going to get sick, we're all going to get old, we're all going to die. That's what happens to the body. So as long as you identify with your body, you're going to suffer. So the whole idea then is how to get off this bodily platform, how to get off of identifying with the gross and the subtle body. How to become a Jivan Mukta. Because this amount of prarabdha karma which you have, it may take more than one lifetime to work off. But such a devotee, it's just like a dream. Because Krishna is, he's got the steering wheel, and Krishna's taking a charge of the body, and that devotee, he's not even aware of whether or not he's wearing a body. Him is just like a dream world.
Krishna அவர் வந்து அதனால வந்து பாதிப்படையாம தன்னோட வாழ்க்கை அவர் வந்து இந்த உடல்னால போற்றப்பட்டிருக்குமா இல்ல உடல்னால போற்றப்படாம இருக்குமா அப்படின்ற நிலையில இருக்கான். முழுமையா கிருஷ்ணன் சரணிச்சிருக்காங்க பக்தன்.
In previous yugas, there were various methods. In Satya Yuga and Kritya Yuga, everybody was in Samadhi. They would be in deep meditation. Everybody was a Paramahamsa. There was no Varnashram. They lived for 100,000 years. So they would go into very deep meditation. In Treta Yuga, people would do very big yajnas. And Dwarpa Yuga, very elaborate puja. But in the Shastras it's described that, I think it was in the Vayu Purana, that the spiritual benefit that one would get from 12 years of samadhi in Satya Yuga, of 6 years of continuous yajna in Treta Yuga, of 3 years of very elaborate deity worship in Dwarpa Yuga can be attained in one day in Kali Yuga by Harinam. Vayu Purana.
Vayu Purana is telling அந்த 12 வருஷம் ஆழ்ந்த சமாதியில் இருக்கக்கூடியதால் மூலமா அடையக்கூடிய பலன் வந்து மேலும் 3 வருடங்களுக்கு தொடர்ந்து பண்ணக்கூடிய யஜ்யங்கள் மூலமாகவும் மேலும் ஆறு வருடங்கள் வந்து பெரிய யஜ்யங்கள் பண்றதன் மூலமாகவும் 3 வருடங்கள் பெரிய பூஜா வழிபாடு பண்றதன் மூலமாகவும் அதன் மூலமா அடையக்கூடிய எல்லா பலனையும் கலியுகத்தில்
So who has given us this holy name? Well, the curtain is closed. But Chaitanya Mahaprabhu has given us the holy name. Of course, it's not just that he didn't invent this process. The process was always there. It's like Krishna says in the Gita, says, in the yajna, I am the japa. If anybody's ever gone to a very elaborate or a homa done by a paka pancharatric brahmins, you see before any fire is lit in anything, there's 1 hour of japa is done. That's the main part of the homa is the japa.
பஞ்சநாத்திரிக பிராமணர்கள் பண்ணக்கூடிய யஜ்யத்தை யாராவது நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கேள்விப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். அவங்க வந்து முக்கியமான யஜ்யத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான அதுதான் மிகவும் முக்கியமான அந்த யஜ்யத்தில் பண்ண வேண்டிய காரியம்.
And also Manu explains in the beginning of Manu Samhita that he explains different gradations of which is the highest level of yajna. Finally he says that the highest level is just doing the japa. That is the highest yajna.
மனு வந்து விளக்கிறார் பல விதமான நிலைகள் இருக்கு யஜ்யங்கள் பண்றதுல. அவர் சொல்றாரு நம்ம இருக்கிற பல நிலைகள்ல உயர்ந்த நிலையில வந்து இந்த யஜ்யத்துல வந்து ஜபம் செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
So Krishna is so kind that he came in the form of Chaitanya Mahaprabhu to propagate the chanting of the holy name.
கிருஷ்ணர் மிகவும் கருணை வாய்ந்தவர். அவர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சு பகவான திருநாமத்தை பரப்புறதுக்கோசரம் எழுதியிருந்தார்.
And by continuous chanting of the holy name, it will wake us up from this illusion which we have fallen into. That's why Lord Chaitanya is singing, that Bhaktivinoda wrote that song, Jeev Jago, Gaura Chandra Bhole. So if we continue chanting in kirtan, in japa, then this has the effect of waking the soul up.
நம்ம தொடர்ந்து நம்ம பகவான திருநாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கீர்த்தனத்துல ஜபம் செய்யறதுல அது வந்து நம்ம நம்மள வந்து அதன் மூலமா நம்ம முழிச்சுக்கோம்.
Just like when we're dreaming, it's explained in the Shastras that why Krishna created dreams. There's a whole section of in the Upanishads about dreaming, about sleeping, and the meaning of all these different things. But in the Uddhava Gita, Krishna explains to Uddhava that why did I create dreams?
கிருஷ்ண வந்து இந்த கனவு கனவு அதை பத்தி எல்லாம் வந்து உபநிஷத்துகள் மற்றும் பல இடங்கள் வந்து அதை பத்தி பேசிருக்க. அதே சமயத்துல உத்தவ கீதையில வந்து தெளிவா விளக்குறார், நான் ஏன் வந்து கனவு வந்து ஏற்படுத்திருக்கேன் அப்படின்றது பத்தி சொல்றார்.
I created dreams because when a person dreams, when they wake up, they think that was so real.
நான் வந்து ஏன் வந்து கனவு உருவாக்கியிருக்கேன் அப்படின்னா, அவன் வந்து கனவுல இருந்து அவன் முழிச்சின பிறகு அந்த நபர் நினைப்பான், ஓ அது உண்மையே நடந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி
நினைப்பான். அதுக்கோசம் கனவு ஏற்படுத்திருக்கேன்.
ஓ அது கூட வந்து உண்மையிலே நடந்த மாதிரிதான் இருக்கு, உண்மை உண்மையான உண்மையான சம்பவம் தெரியுது, இது கூட உண்மையான சம்பவம் மாதிரி தான் தெரியுது.
So people begin to question that this external reality also seems real, but that also that dream also seemed real.
So மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஓ அங்க ஆமா அந்த கனவுல நடந்ததும் உண்மையா மாதிரிதான் தெரியுது, இப்ப நம்ம நடந்துட்டு இருக்க வாழ்க்கை நடந்துட்டு இருக்க அதுவும் உண்மை மாதிரிதான் தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
So it begins the process of a thoughtful man to begin to question his current state of reality.
சிந்திக்கக்கூடிய நபர் வந்து அவரோட வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்காரு அப்படின்ற கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் உயர்வு பெறுறார்.
Everybody has experienced swapna and sleeping.
எல்லாருக்கும் ஸ்வப்னத்தை பத்திய அனுபவம் இருக்கு மற்றும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பத்திய அனுபவம் இருக்கு.
So you know how the whole what the process of waking up is.
எப்படி நம்ம வந்து தூக்கத்துல எழுந்துக்கிறது வழிமுறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
At first you're totally engrossed in some dream.
முழுமையா வந்து கனவுல அப்படியே ஆழ்ந்திருக்கும் முதல்ல.
And dream out. The whole when you're asleep, the whole your time gets totally distorted.
When நேர வந்து பாத்தீங்க அப்படினா நேரம் கொஞ்சம் போயிருது நம்ம தூங்க ஆரம்பிக்கும்போது.
Sometimes when you go to sleep, you know, like the whole Ramayana and Mahabharata takes place, and when you wake up, 5 minutes went by.
நீங்க வந்து பாத்தீங்க நீங்க தூங்க போற சமயத்துல வந்து பாத்தீங்க ராமாயணம் மகாபாரதம் எல்லா அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கு வந்து பாத்தீங்க 5 நிமிஷம் எழுந்தீங்க.
And other times, you know, it seemed like hardly any time went by, then when you wake up 6 hours has gone by.
சில சமயங்கள்ல நீங்க பாக்குறீங்க தூங்கிட்டு இருக்கிற போன மாதிரி தெரியல, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 நிமிஷம் தூங்கி எழுதுறீங்க.
So everything comes totally distorted when we sleep, you know, our concept of reality.
நம்ம தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த உண்மை நிலவரம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு, நம்மளால சொல்ல முடியல.
But as we wake with when we're in very deep sleep, then when you start to wake up, then you know, suppose like this morning for myself, I had set my alarm, and then and it was this sound, little tiny little sound, and it brought me from one consciousness to the other consciousness.
இனி காத்தால நான் வந்து 3:30 மணிக்கு வந்து இந்த அலாரம் வச்சேன், அப்புறம் தூங்கிட்டு இருந்தேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா உணர்வு வேற ஒரு நிலையில இருந்தது. இந்த அலாரம் சத்தம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்ச உடனே உணர்வு நிலை
So I was wondering what was that sound, and then pretty soon I was no longer asleep, and then I could hear everybody, you know, bathing, and then, okay, now then I realized where I was, and it's time to get up, and things like that. So the holy name is like the alarm clock. To wake us up. But you know, slowly, but gradually we change from our dream state into the real waking state. And the more intensely we engage in chanting the holy name, the faster the result is.
நாம எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப தீவிரமா அந்த பகவான திருநாமத்தை உச்சாரணம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதனுடைய அந்த பலனும் மிக வேகமாக கிடைக்கும்.
Either by japa or by kirtan.
ஜபம் செய்யறதன் மூலமாகவும் கீர்த்தனத்தில் ஈடுபடுறதன் மூலமாகவும் இந்த நிலையை அடையலாம்.
So today is going to be a day of a lot of kirtan. So we should try to engage in it as much as possible. And then we'll wake up. Any questions? Yes, Prabhu.
It was said that bhakti can destroy karma karma, but it does not. So in this regard, I have some doubt. So the body which we have got now, it has its duration, and that is the karma karma, which fixes the duration. So in the instance of say Narada Muni, we see that he got a spiritual body right in this life, and then the Prabhupada explains that so bhakti destroys karma karma also, and the devotee does not have to wait for his death to get the spiritual body. This is seen in the life of Narada Muni, that he got the spiritual body right in this life. So if the
one lesson, can go continue.
So is it that in general it does not, but it can also, it does in some cases?
Well, directly in that verse is the of the Kapila Dev's verse, he directly says in the verse, not in the purport, is that that the body continues until the destined activities of that body are completed.
Okay.
You know, so that you know, if Krishna, there's other examples though of which are mentioned in other shakas of the Vedas called vicarious atonement, where a suppose a devotee really is really hankering to go back to Krishna, and Krishna wants him back, then there is what's known as vicarious atonement. What happens in that case is all the papa karma goes to the enemies of that person, and all the shubha karma goes to his friends. So the karma gets used, it gets acted, but by somebody else. Like, and then the soul immediately goes. Now that parabdha karma can be depends on each individual person. It depends how much is in, you know, how many experiences have to be there, because Krishna did it on purpose. It's not by accident. That karma is not given by accident. It's to teach us something. It's meant to teach us that, you know, can we have the philosophy, when we first become devotees, everything is very nice, and we think, oh, this, we might even begin to think that this material world is very nice, but then Krishna, this little thing happens and it reminds us, no, this is not our home. It's not where we belong. That's why Krishna gives it. It's on purpose that specific karma is given. It's not by accident. Krishna didn't make a mistake when he gave us that karma. You know, of course, the karma is our own karma, but we have so much karma that Krishna can pick and choose some, just like an artist, you know. We have such a big paint shop that Krishna, that the artist can go and select different colors and make a whole drawing. So Krishna chooses from a palette of all our karmas just the right things, the reactions which we have to experience for us to make progress in this life. And it's described in Shastra. I wrote a whole essay, several essays on it, that it can take one life, it might take 10,000 lifetimes. It depends on what Krishna wants. But if you're a Jivan Mukta, it doesn't matter to you, because you're not experiencing that karma. It's like Jatabhar is not experiencing that karma. The body is experiencing the karma, not the soul. That's what it says here. Krishna says that. This indeed is actual freedom from all miseries arising from material contact. So it doesn't matter what the parabdha karma is for the individual. To them, you know, it's like when Lord, you know, of course, Lord Chaitanya is not subjected to karma, but when he would sleep, he was experiencing, you know, seeing in his dreams, in his ecstasies, he is seeing the pastimes of Radha and Krishna. Or one time, to speak of that, One time, Srila Prabhupada was giving a lecture in Chicago. And several of my godbrothers were there, and they told me. He was giving a series of classes on the pastimes of Ajamil. So then, I've been speaking for a long time. If you can remember everything I said. So he was explaining how Ajamil was calling his son Narayana. So then Prabhupada said, Narayan, get this. Narayan, get that. Narayan. And then Srila Prabhupada, he went into ecstasy. And then you hear, you can actually get the recording, and there's for about a minute, 2 minutes, there's just complete silence. Complete silence. And then Prabhupada came back to his external consciousness, and he just said, thank you very much, got off the Vyasasana and went to his room. And my grandmothers were there, they were like in complete shock that Srila Prabhupada, he just lost his external consciousness completely. Because he says, Narayana. He was just saying Narayan, 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 and then he left this world. He was only maintaining his external consciousness just for preaching. But he's not. Or like Hari Sori told me, Srila Prabhupada had this huge, his teeth, all from Prabhupada, his teeth, he could just move his teeth, you know. you could go like this, with all of Prabhupada's teeth, you could move them like that. He said, I went to the dentist, they pull all my teeth out. So he had a rotten tooth, you know, with a big hole in it. And his whole jaw was swollen. But Prabhupada he never stopped his activities. Me or somebody else, I'd be popping painkillers and doing so many different things, laying down, you know, crying. Srila Prabhupada didn't stop him. He just did everything. He had, what to speak of a toothache, he had two heart attacks coming in the boat to the United States. Didn't stop him. Because he's not on a bodily platform. So the Prabhakarma, it doesn't matter what happens to the Prabhakarma for a person on that level, because if you're not watching the television show, it doesn't matter if the show is going on or not. If you're in the other room, it doesn't matter if the television is on. He's not on that. He's not focused on his subtle and gross body. Prabhu Karma, if Krishna wants to, he could take, of course. But then that means your body falls off. Your body falls off at that point. That was in the case of Narada Muni. He left his body, right? Yeah, immediately. Boom. In that case, when you Prabhu Karma, he left his body totally. So that's what happens. He left his body. He was in a different body. But in some cases, that's not what happens. And that's also mentioned in the Bhagavatam. I think in the sixth canto, we're just reading in the sixth canto, they may take birth again, even though they're completely liberated. They take, you know, but to them, the material world, their life is like a dream. But they're not focused. They're not in illusion. They're not in illusion. They haven't got their back turned towards Krishna. You know, and that may take one lifetime. It could take 10,000 lifetimes. But to them, it doesn't matter. Or like who was that one? One of the Goswamis. He, in his Siddha Swarup, he was in Goloka, and he ate too much kheer. Right? He ate too much kheer. But in his earthly, he was one of the Goswamis. He was eating a little, every second day he ate a little morsel of food. But he was sick. So they called a doctor, and he says, well, he has all the symptoms of somebody who ate, you know, large quantities of kheer. But how can this possibly be? He's somebody who only ate a tiny morsel of food every second day. But he has the symptoms of somebody who overate. Because he was the difference between his spiritual body and his material body. Or it is right there in the Nectar of Devotion that South Indian Brahmin who was meditating. He was very poor. he couldn't afford all the paraphernalia for worship. Then he heard that you could perform manasa puja. So then, in that case, then he had, you know, everything was very elaborate, all gold, you know, jewel encrusted things, and he was, you know, very elaborate preparation. Then one day he was making kheer for the Lord. But he wasn't sure if it might be a little bit too hot. Right? Might be too hot. So in his puja, he stuck his finger in the kheer, and it was so hot, and he burned his finger. And the pain woke him up from his meditation, and his finger was burnt. His finger was burnt. So it's just a difference of where we focus our consciousness. If you're not focusing, it's like if you remove your conscious awareness using drugs, people start, surgical operation, they cut you open, they take out different organs, they put new ones in, sew you up. You're not aware of that, right? They can chop your limbs off. You're not aware of that because your consciousness is not there. It all has to do where you place your consciousness. So the whole purpose, the whole point of yoga is to bring our consciousness back to Krishna and not have our back towards Krishna, as is described in the Mahapurana. We have our consciousness in our eyes, looking out, trying to find gratification of the senses, the material senses. But the material world is created by Krishna in such a way that it's going to be unpleasant. It's an unpleasant place on purpose. Dukhalayam ashashvatam. It is perfectly imperfect so that we can leave. Does that answer your question? Any other questions? Sorry, we forgot to translate all that. Any other questions? All right then. One question over here.
She's asking me to explain.
Okay, as much as you can do.
வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா கேட்ட பிராரம்ப கர்மத்திலே நம்ம விடுபட முடியாது, அது வந்து உடல்ல இருந்து மடியில வரைக்கும் நம்ம வந்து அதை அனுபவிச்சாகணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா நம்ம வந்து நாரத முனியோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதே உடல்ல வந்து அவர் வந்து ஆன்மீக உடலை பெற்றோம்னு சொல்லி பாபா வந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி இருந்தது. அதற்கு வந்து பிரபு வந்து பல விஷயங்கள் வந்து பேசுறேன், அதனால எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்ச முடியல. சுருக்கமா வந்து ரெண்டு சம்பவங்கள் தொடர்ந்து சொன்னேன், அதை சொல்றேன். ஒன்னு வந்து ஸ்ரீ பிரபுபாதனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொன்னார். ஸ்ரீ பிரபுபாத வந்து பாகவத வகுப்பு கொடுத்திருந்தார் அமெரிக்கால, அது வந்து இந்த ஆறாவது காண்டம் அஜாமனுடைய அத்தியாயத்தை பத்தி உபன்யாசம் கொடுத்திருக்க சமயத்தில் ஒரு தடவை அஜாமனர் வந்து எப்படி வந்து நாராயணனை பத்தி அவர் வந்து அது உடலை விழு தருவாயில் வந்து நாராயணனை பத்தி நினைச்சிருந்தார். அவர் வந்து நாராயணனே கூப்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பிரபுபாத சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சமயத்துல வந்து அவரோட பிரபுபாத பேச முடியல, எதுவும் பேச முடியாது, அப்படியே நின்றுட்டு முழுதாக தியானத்துல அப்படியே போயிட்டு பிரபுபாத அங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிசப்தமா இருந்தது. அதுக்கு சில பிரபுபாத அரை மிக்க நன்றின்னு சொல்லிட்டு அதை அரைக்கு போயிட்டேன். அப்ப பக்தருடைய அனுபவம் என்ன, பிரபுபாத விட்டுடும் ஒரு வேற ஒரு உணர்வுக்கு அங்க போயிட்டேன் அப்படின்னு பக்தர்கள் அந்த அனுபவத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இன்னொரு சம்பவத்துல அது மாதிரி சில பிரபுபாத வந்து அவருக்கு வந்து பல் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வலி இருந்துச்சு. அவனோட பல்ல வந்து ஒரு அவருடைய பல்ல வந்து என்ன சொல்றது செயற்கையான பல் வந்து வச்சிருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அது ஒரு ஓட்டை இருந்தது ஒரு பல் வலி ஹரிஷ் அப்படி பிறகு அவருடைய சேவையா இருக்கக்கூடிய சொல்ற மிகப்பெரிய அளவுல வலி, அந்த வலி நம்மளால தாங்கவே முடியாது. அது மாதிரி வலி இருந்ததுன்னா நம்மளால அவங்க வந்து படுத்துருவோம், எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஆனாலும் சில பிரபுபாதர் வந்து தொடர்ந்து அவர் வந்து பல செயல்களை பண்ணிருந்தார், எல்லாருமே பிரச்சார செயல்கள் பண்ணிருந்தார். ஸோ அந்த உடல்ல அந்த மாதிரியான உபாதைகள் இருந்தா கூட பிரபுபாதனால பாதிப்பு அடையவே இல்லை அப்படின்றத பத்தி பிரபுபாதர் சொன்னார். அப்படின்றத பத்தி ஒரு சம்பவத்தை பத்தி சொன்னார். மேலும் வந்து இந்த பக்தி ரசாமர சேர்த்து விளக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிராமணனுடைய சம்பவத்தை பத்தியும் பிரபு விளக்கினார். எப்படி வந்து அந்த பிராமணன் தன்னுடைய மனதளவுல தனக்கு வந்து பெரிய அந்த அளவுக்கு மனதளவுல வந்து அவர் வந்து பகவானுக்கு வந்து அவர் வந்து அவர் மனதளவுல வந்து அவர் ரொம்ப அழகான பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு அவர் வந்து ஒரு கீரை சமைச்சார். அது வந்து பகவானுக்கு நிவேதியம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அது வந்து சூடு போருமா இல்லையா தன்னுடைய விரல போட்டார். அது பதிவு ஒரு கை சுட்டுது. குறிப்பா என்ன கருத்து சொன்னா அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு வந்து நம்ம வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் மற்றும் இந்த ஸ்தூல சரீரம் இதற்குதான் பாதிப்பு ஏற்படுது. உண்மையிலேயே அந்த பாதிப்பு வந்து நம்மளுக்கு ஆத்மாவுக்கு கிடையாது. இது யார் வந்து ஒருத்தர் உணர்ந்திருக்காங்க, எந்த அளவுக்கு தன்னை உணர்ந்த ஆத்மா, மிகவும் மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஆத்மா, அந்த ஆத்மா வந்து இந்த மாதிரியான பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறதுனால இதுல வந்து அடையாளம் கண்டு கொள்வது கிடையாது. இந்த பௌதிக உலகம் ஏற்பட்டது காரணம், உருவாகிறது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து பந்தத்தை ஏற்படுத்திக்காம இதோட பிணைப்பு ஏற்படுத்திக்காம நம்ம வந்து விடுதலை பெற்றிருக்கணும். அதுக்கோசம் இது துக்காலய மசாசத்தம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இந்த உலகம் எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ரொம்ப பக்குவமா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி இங்க எப்பயுமே துக்கம் எப்படி நம்ம அனுபவிக்க போறோம், அதன் மூலமாக நம்ம வந்து இதிலிருந்து விடுதலை பெற்று நம்ம பகவான் போறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நம்ம ஈடுபடணும். அதுக்கோசம் இந்த பௌதிக உலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார். இது சுருக்கமான விஷயம், நிறைய சம்பவங்கள் சொன்னா எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா.
Also, Padmavati Bhushan explains that perhaps the karma in the case of a jiva and mukta is just like cloth which has been burnt. If you burn cloth, totally burned cloth, but you can still see the threads. Or sometimes you take a newspaper. You can burn the newspaper and afterwards you can still read it. But if you touch it, it just turns to dust. So that's how Prabhupada karma for a Jivan Mukta is. It appears very like it's there, but it just if you touch it, it just turns to dust. It's not substantial. Not substantial. Or like
Baladeva Devushan Lakana for the Prabhupada karma for a Jivan Mukta Gabriana or Udana on the solar Tuni Erigro, Tuni Erisha of Dina. பாக்குறதுக்கு அங்க வந்து அந்த துணியோடைய மீதி இருக்க மாதிரி இருக்கும், அந்த கறி இருக்கக்கூடியது. ஆனா அதை நம்ம கை வச்சோம் அப்படின்னா உடனடியே அது வந்து உண்மையெல்லாம் ஆயிடும். அதே மாதிரி ஒரு செய்தித்தாள் எடுத்துமோ, அதை நம்ம வந்து எரிச்சோம் அப்படின்னா அதுவும் அதே மாதிரிதான். தொட்டம் அப்படின்னா உண்மையெல்லாம் போயிடும். அதே மாதிரிதான் ஒரு ஜீவன் முக்தா அடைந்தவருக்கும் பிராராத கர்மா வந்து இருக்க மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அதனால
பாதிப்படைகிறது. எக்ஸ்பிளைன் ஜஸ்ட் லைக் வி டேக் எ கண்டெய்னர் ஆஃப் ஹிங் அண்ட் யூ எம்ப்டி ஆல் தி ஹிங் அவுட். And even if you wash it, it still smells of hing. That's prabdha karma. It's like that. But the main point is, as Krishna explains in the Gita, is that, they, even in the midst of the greatest difficulty, they are experiencing ecstasy. Because the difficulty is only happening to the material body and the gross and subtle level, not to the soul. Karma is only to the soul, gross and subtle body. Of the five topics of the Gita, God, the soul, time, material energy, and karma, these four are eternal. Karma is not.
இதுல இந்த முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த கர்மான்றது வந்து இந்த உடல் சூக்ஷ்ம சரீரம் மற்றும் சூழ சரீரத்துக்கு தான் சார்ந்தது. ஆனா ஆத்மாவுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்ல, முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் பிரச்சனைகள் மற்றும் துன்பங்கள் வந்தா கூட அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் வந்து இதனால வந்து பாதிப்படைகிறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவங்க வந்து உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த உடல் சார்ந்த தளத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்க.
ஓகே, எனிதிங் எல்ஸ்?
வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆல்ரைட்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் கிரந்தராஜ் கி ஜாய்.